அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும், நன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும், தெளிவான மனநிலையை கொண்டு வாழ வேண்டும், நம்பிக்கையோடு கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். இவை அனைத்தையுமே நாம் நம்முடைய மனப்பூர்வமான எண்ணமாக நாம் கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பல்வேறு இடையூறுகளோடும் பல்வேறு கஷ்டங்களோடும் நஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதோ நஷ்டங்களும் வேதனைகளும் கூடாது, அழகான வாழ்க்கை எனக்காக மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். அந்த எண்ணம் எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும். இது பிரார்த்தனைக்குரிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அழகானவை அவ்வளவுமே நாம் இறைவனிடமிருந்து மட்டும்தான் தேடிப்பெற வேண்டுமே தவிர, வேண்டி பெற வேண்டுமே தவிர, நம்முடைய அறிவை கொண்டு தேடி பெறுவதில்லை. இறைவன் எனக்கு இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது எனக்கு வரும் என்றால், கடுமையான துன்பத்தில் நான் ஆகும் பொழுது, பெரும் நெருக்கடிக்குள்ளாக நான் ஆகும் பொழுது, மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்ற நிலை வரும் பொழுது, நிச்சயமாக நான் என் இறைவன் வேண்டும் என்று விரும்புகின்றேன், என் இறைவனிடம் திரும்புகின்றேன். ஒவ்வொருவரும் இவ்விதமாக தங்களுடைய உள்ளத்தின் தேவைகளுக்கு இறைவனிடம் திரும்புபவர்களாக இருக்கின்றார்கள். பிரார்த்தனைகள் அவ்வளவுமே மானசீகமான பிரார்த்தனையாக இருக்கின்றன. வெளிப்படையான பொருள் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் மனிதர்களிடம் நாம் உதவி தேட முடியும். ஆனால் மனதின் அடிப்படையில் ஒரு தீமை நம்மை தீண்டுமானால், நிச்சயமாக மனிதர்களிடம் நான் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கும்படி அந்த அளவுக்கு நமக்கு தெளிவும் கிடையாது, அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஆனால் மனதிலேயே வேதனை தங்கிவிடும். இந்த நேரத்தில் தான் என் இறைவனே என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இறைவனை பற்றி எண்ணம் கொள்ள ஆரம்பிக்கின்றோம். நன்மைகள் எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இறை உணர்வு நமக்கு உண்டு, இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு. தீமைகள்லாம் என்னுடைய புறத்திலிருந்து வெளியாகும் பொழுது இறைவனுடைய எந்த ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்படாது. ஆனால் ஏற்பட வேண்டும், நாம் தவறு செய்கின்றோம் என்ற அந்த மனதில் சிறு அச்சம், நான் தவறும் பொழுது, தவறை நினைக்கும் பொழுது பிறருக்கு நான் துன்பத்தை விளைவித்து அதில் நான் இன்பம் காண வேண்டும், அவருக்கு நஷ்டத்தை விளைவித்து நான் அதில் லாபம் பெற வேண்டும் என்ற அந்த கெட்ட எண்ணங்களில் போகும் பொழுது என்னுடைய உள்ளச்சம் எனக்கு எச்சரிக்கையை ஊட்ட வேண்டும், நான் தவறு செய்கின்றேன். இந்த நேரத்தில் யார் அதிகமாக இறைவனை நினைவு கூறுகின்றார்களோ, இது ஒரு துன்பத்தை நான் பிறருக்கு செய்துவிட்டு, ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டு அதனுடைய விளைச்சல்களில் நான் ஆகும் பொழுது, இந்த நேரத்திலும் மனிதர்களுடைய உதவியை நாடி சென்று அவர்களும் கைவிட்ட பின்னர் என்னுடைய பாவத்திற்காக நான் மன்னிப்பு தேடுகின்றேன். என் இறைவனிடம் நான் திரும்புவதற்கு முன்பாக சுகம் வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு இறைவன் அறிவித்து விட்டான். அந்த அறிவிப்பை தான் எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம் சென்றோம் சுகப்படுத்துங்கள் என்று அவர்கள் கைவிடும் பொழுது, இன்னும் சுகப்படுத்துகின்றேன் என்ற அந்த முயற்சியில் என்னை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது, இனிமேலும் தாங்க முடியாது, என் உயிர் போய்விடுமோ என்ற நிலை வரும்பொழுது நான் இறைவனிடம் திரும்புகின்றேன். பொருள்களின் அடிப்படையில் வாழும் காலமெல்லாம் என் இறைவனை நான் மறக்கின்றேன். காரணம், மனிதர்களில் இருக்கின்றார்கள் பொருள்களாக, பொருள்களை வைத்துக்கொண்டு, அந்த பொருள்களுடைய ஜாலங்களை வைத்துக்கொண்டும் அவருடைய பேச்சுக்களை வைத்துக்கொண்டும் அநியாயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறுகின்றார்கள். நாம் நம்பினோம் பொருள்கள் அடிப்படையில். இவர் சிறுநீரகத்தை காப்பாற்றுவார், இவர் கணையத்தை காப்பாற்றுவார், இவர் இதயத்தை காப்பாற்றுவார். ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு மனிதரை அல்லது மனிதர்களில் சிலரை நாம் இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டு அவர்களிடம் உதவி தருகின்றோம். அங்கு உங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக வெட்டி எடுக்கப்படுகின்றன. உங்களுடைய நன்மைகள் அதில் இல்லை, மாறாக பெரும் துன்பங்களை விளைவிக்கக்கூடிய, நாளைய வாழ்க்கையில் இதைவிட அதிகமான கஷ்டத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் எனக்கு வலி குறைந்து விட்டது. இந்த வலி குறைவதற்காக நீங்கள் போதை மாத்திரை சாப்பிடுவதும் ஒன்றுதான், உறுப்புகளை வெட்டி நீக்கிவிடுவதும் ஒன்றுதான். எந்த அளவுக்கு நம்முடைய அறிவு பேதலித்துவிட்டது என்றால், எந்த உறுப்பு சம்பந்தமாக நீங்கள் அது நோய் இருப்பதை கொண்டு அந்த நோய் குணமாகி அந்த உறுப்புகளும் முறையாக இயங்க வேண்டும், இதுதான் எனக்கு முழுமையான சுகம் இருக்கிறது என்று தெளிவான அறிவு கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த உறுப்பு இருப்பதன் காரணமாகத்தானே நோய் ஏற்படுகின்றது, வலி ஏற்படுகின்றது, அந்த உறுப்பை வெட்டிவிட்டால் என்ன என்பது இன்றைய மாடர்ன் சயின்ஸ். உறுப்புகள் இருப்பதன் காரணமாகத்தான் உங்களுக்கு தொந்தரவு இருக்கின்றது, அந்த தொந்தரவை எங்களால் குணப்படுத்த முடியாது, ஆனால் உள்ளுக்குள் சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு அங்கிருந்தது. அவனால் மட்டும்தான் சுகமாக்க முடியும் என்ற அந்த உணர்வை நாம் கொண்டிருந்திருப்போமேயானால் இதை வெட்டி எறிய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லும் பொழுது புத்தி கெட்டவன் கத்தியெடுப்பான் என்ற அந்த படமொழி நமக்கு நினைவு கொண்டிருக்கும். இவர்கள் அறுவை சிகிச்சையின் நிபுணர்கள் என்று கூறுகின்றார்கள், ஆனால் நமக்கு தெரியும் புத்தி கெட்டவன் கத்தியெடுத்தான் என்றாலும் நாம் பெருமையை அவர்களுக்கு அளித்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஒவ்வொரு எண்ணத்திலும் மனிதர்களை நான் நாடி செல்லும் பொழுது இறைவனை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றேன், என் அறிவும் மங்கிக் கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் கூட எனக்கு புரிவிடாமல் ஆகின்றது. ஒரு உறுப்பு இருப்பதன் காரணமாகத்தான் வலிக்கிறது, அந்த உறுப்பை வெட்டிவிட்டால் போதுமானது என்று கூறுகின்றார்களே, நல்லறிவு இருக்கிறதா நமக்கு, அதையும் மீறி சென்றோம். எந்த அளவுக்கு மனிதனை அதிகமாக இணை வைக்கின்றோமோ இறைவனுக்கு பதிலாக, அவர்களுடைய அறிவை இணை வைக்கின்றோமோ இறைவனுக்கு பதிலாக, நம்முடைய அறிவு கொஞ்ச நஞ்சம் இருப்பதும் நம்மை விட்டும் நீங்கும், இது மாபெரும் கேடு, சாபக்கேடு, நமக்கு நாமே நம் தலையில் சுமத்திக் கொள்வதாக இருக்கிறது. உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று கூறக்கூடிய அந்த டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். உங்களிடம் ஒரு கேள்வி, உயிரை காப்பாற்றுவது இருக்கட்டும், உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? அந்த அறிவு கூட இல்லாமல் ஆகிவிட்டது நாம் டாக்டர்களிடம் செல்லும் பொழுது, அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சிறு மனிதாபிமானத்திற்குரிய ஒரு நல்லறிவு, ஒரு மறைவான அறிவு உங்களை விட்டு நீக்கப்பட்டுவிடும். நீங்கள் பொருள்களை மட்டுமே நம்பி செல்லக்கூடிய வெறும் ஜடங்களாக ஆகிடுவீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை நான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவைக்காக செல்லும் பொழுது, நாடி செல்லும் பொழுது அவர்கள் அறிவில்லாதவர்கள். இனியும் அவர்கள் கூறுவார்கள், உள்ளுக்குள் வரும் பொழுதே கையில் சிட்டு வாருங்கள், உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று. வெளியில் சொன்னது நாங்கள் உயிரை பாதுகாப்போம் என்று, சீக்கிரமாக வாருங்கள், ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது, உள்ளே சென்றதும் கையெழுத்து போடுவதற்காக காத்திருக்கின்றார்கள், உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் நிலையில் தாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று. அப்பொழுதும் கூட கையெழுத்தை போட்டுவிட்டு உள்ளே செல்கின்றோம். எந்த அளவுக்கு அறிவு மங்கிவிட்டது என்பதை பாருங்கள். முதலாவதாக நாம் துன்பப்படுவது என்னுடைய அறிவு என்னை விட்டும் நீங்கிவிடும், இறைவன் ஒருவனைத் தவிர மற்ற மனிதர்களை நான் எண்ணம் கொள்ளும் பொழுது, அவர்களிடம் நான் உதவி தேடும் பொழுது. இந்த உலகத்தில் நீங்கள் அழகான வாழ்க்கையையும் நன்மையான வாழ்க்கையையும் விரும்புகிறானால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றுமே உணர்வு சம்பந்தமானது, பொருள் அடிப்படையிலானது அல்ல. அழகான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், இதற்கு என்ன பொருள் அமைப்பீர்கள்? மனதிற்கு அழகானது எது? என்னுடைய மனதில் துன்பங்கள் தீண்டாதது, கவலை கொள்ளாதது, பயம் இல்லாதது, என்னுடைய சென்ற காலங்களில் நிகழ்ந்த இழப்புகளை கொண்டு என்னுடைய மனம் வருத்தமும் கொள்ளாது, துக்கமும் அடையாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், இது என் மனதிற்கு அழகான வாழ்க்கை. கடந்த கால நிகழ்ச்சிகளின் துக்கங்களை நீக்குவதும் யார்? விரோதங்களையும் குரோதங்களையும் நீக்குவது யார்? பகைமையை நீக்குவது யார்? மனதிற்கு அமைதியை கொடுப்பது யார்? நாளைய வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை அளிப்பது யார்? நாளைய வாழ்க்கையை பற்றிய உறுதியளிப்பது யார்? இதன் காரணமாக என் மனதிற்கு எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது, பயமும் கவலையும் கிடையாது, துக்கமும் கிடையாது. இது இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையினுடைய அமைப்பு. மனம் என்பது உணர்வு, அந்த உணர்வுக்குரிய வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய வாக்காக அனுமதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அவனுடைய வாக்கு உண்மையானது என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தியாயம் 46:16 வசனம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்கு. 46:16 வசனம். சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றின் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு இவர்களின் தீவினைகளை பொறுப்போம். இவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாகும். உங்களுக்காக அளிக்கப்பட்டுக்கூடிய வாக்குறுதி, அந்த வாக்கு உங்களுடைய உணர்வாக இருக்கின்றது. அன்று எனக்கு நீ சத்தியம் செய்தாயே, என்று நீ தவறிவிட்டு விட்டாயே, உணர்வை கொண்டு பேசுகின்றேன். எடுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு அல்ல, அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். இங்கே நியாயம் கிடைக்கும். அன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு நீங்கள் மாற்றி சொல்றீங்க ஏன்னு கேட்கும் பொழுது, இங்கு பதிவாக்கப்பட்டது மாற்றப்படாது, ஆனால் எடுத்துப்புறமாக பதிவாக்கப்பட்டதில் 1000 புனர்வெளிகள் செய்ய முடியும், 1000 விதமாக மாற்றி பேச முடியும். வாக்கு உறுதி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அது அழிக்கப்பட முடியாது. இறக்கும் தருணத்திலும் நான் துன்பப்படக்கூடாது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இறப்பு அழகான இறப்பாக இருக்க வேண்டும், அழகான பிரிதலாக இருக்க வேண்டும். சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த அந்த திருப்தியோடு என்னுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அறிவு நீங்கிவிட்டது, உணர்வு நீங்கிவிட்டது, நாம் அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டோம் அல்லது நீக்கிவிட்டோம். வயதானால் எல்லாம் வரத்தான் செய்யும், நோய்வாய்ப்பட்டுத்தான் இறக்க வேண்டும், சாதாரணமாக இறக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மனிதர்கள் யாரோ எதுவோ செய்துவிட்டார்கள் என்று நாம் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்க வேண்டுமே தவிர, நல்லா தானே இருந்தாரு இறந்து போயிட்டாரு என்ன நடந்ததுன்னு கேட்கக்கூடாது. நல்லா இருக்கும்போது தான் இறந்து போகணும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடாது. ஆனால் நாம் கற்பிக்கப்பட்டிருப்பதும் மனதில் இருப்பதும் நோய்வாய்ப்பட்டால் தானே இறக்கணும், சும்மா எப்படி இறந்தாங்க, பெரிய சந்தேகம். சும்மா இறந்தாங்கன்னு சொன்னால் உங்களில் யாரோ கொலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் கொலை செஞ்சால் இதுதான் கரெக்டானது, எல்லாம் இறைவன் முடிவு. எந்த அளவுக்கு நாம் தரிகட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். மனிதர்களை ஒரு காலம் நீங்கள் அவர்களுடைய வாக்குகளையும் அவருடைய பேச்சுகளையும் நீங்கள் கேட்டீர்களானால், உள்ளத்தில் இருப்பதற்கு நேர் விரோதமாக இருக்குமே தவிர உள்ளத்தில் இருப்பதற்கு சமாதானமாக அதற்கு உரியதாக அழகானதாக ஒருபோதும் இருக்காது. யார் நல்ல பேச்சையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நல்ல செயல்கள் மட்டுமே வருமே தவிர தனக்கும் தன்னை சாராத பிறருக்கும் அந்த நன்மைகள் தானே தழைத்தோங்கும். அது தன்னிடமிருந்து அது இயற்கையாகவே மற்றவர்களுக்கும் வெளிப்படுமே தவிர, முயற்சி செய்து இன்னொருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நன்மைகள் அனைத்தும் இறைவனிடமிருந்து. சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றில் அழகானதையும் நன்மையானவற்றையும் நாம் அங்கீகரித்துக் கொண்டு, யார் வாக்குறுதியை பேணிக் கொள்கின்றார்களோ சுகமான அழகான செய்திகளையெல்லாம் தன் புறமிருந்து அல்ல இறைவன் புறமிருந்து நமக்காக நிகழும். தனி உலகத்தில் நாம் வாழ்விக்கப்படுவோம், நமக்கென்ற உலகம் இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் இருக்கின்றது. எல்லோரும் பக்கம் பக்கம் அமைந்திருக்கின்றீர்கள். ஒருவருக்கு சுகமான உணர்வு, இன்னத்திற்கு நரக வேதனை, இன்னத்திற்கு கவலை, இன்னத்திற்கு பயம், இன்னத்திற்கு துக்கம், இன்னத்திற்கு பலவிதமான மன அடைச்சல்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நாள் நன்மையாகவோ அல்லது கஷ்டமானதாகவோ பெரும் துன்பத்திற்குள்ளாகவோ அல்லது எதிர்பார்த்து வாழக்கூடிய நாளைய வாழ்க்கையை பற்றிய பெரும் நெருக்கடிக்குள்ளாகவோ நாம் ஆகியிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கை வானங்களும் பூமியும் இணைந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் உண்டு, காலையும் மதியமும் உண்டு என்று இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், அந்த உலகத்தில் அவர்கள் துன்பத்தோடு வாழ்கின்றார்கள் அல்லது சுகத்தோடு வாழ்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஒரே உலகத்தில் வாழவில்லை. வானங்களும் பூமியும் ஒவ்வொருவருக்கும் மேலாகவும் கீழாகவும் இருக்கின்றது, அவர்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கின்றது, அதற்குள் அவர்கள் வாட வேண்டும். பக்கத்தில் பக்கத்தில் வந்த அந்த செய்தி ஒருத்தருக்கு நரக வாழ்க்கை, ஒருத்தருக்கு சுக வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இது மீற முடியாது. ஒருவருடைய சுகத்தில் அடுத்தவர் மீற முடியாது, ஒருவருடைய கவலையை அடுத்தவர் நீக்கிட முடியாது. தனித்தனியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்று நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். யாரொருவரும் யாரொருக்கும் எந்த விதமான நன்மையோ தீமையோ செய்துவிட முடியாது. உள்ளத்தில் நான் என் இறைவன் எனக்காக அமைத்திருக்கக்கூடிய நன்மையின் பக்கம் உறுதி கொண்டு அதிலேயே நான் விருப்பமும் கொள்வேனேயானால் என்னுடைய பிரார்த்தனை முடிந்தது, என்னுடைய இறைவனுடைய நெருக்கமும் இருக்கின்றது, அவனுடைய நினைவும் இருக்கின்றது, தொழுகை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. எந்த நேரமும் இறைவனுடைய உணர்விலும் அவனுடைய அவனுக்கு நன்றி செலுத்துவதிலும் அவனுக்கு பயந்த நிலையிலும் இந்த உணர்வுக்கு விரோதமாக மனிதர்களிடம் நான் சென்று என்னுடைய உதவியை தேடும் பொழுது பயப்பட வேண்டும். இறை உணர்வு அவசியம். உங்கள் இறைவனை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், போற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். தவறு செய்யும் பொழுது ஆம் தவறு செய்கின்றேன் மன்னிப்பவனே என்று அவனிடம் நீங்கள் சரணாக அடைகின்றீர்கள். உங்களுடைய இந்த முழுமையான இறை உணர்வு நன்மையை நான் எண்ணும் பொழுது பொறுமையை கேட்கின்றேன், என் இறைவனே பொறுமையை கொடு, என் இறைவனே உன் புறத்திலிருந்துள்ள ஆற்றலை கொடு எனக்கு. நீங்கள் ஒரு காரியத்திற்கு நுழையும் பொழுது உங்களுடைய காரியத்திற்கு முன்பாக உங்களுடைய எண்ணம் முன்னேறுகிறது என்பதை அறிய வேண்டும். என்னுடைய எண்ணம் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது, என்னுடைய வழிமுறையாக இருக்கின்றது, என்னுடைய எண்ணம் முதலில் செல்கின்றது, நான் அதை தொடர்ந்து செல்கின்றேன். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற என் எண்ணம், அதை தொடர்ந்து நான் பொருளின் அடிப்படையில் சொல்கின்றேன். சுகமோ உணர்வின் அடிப்படையில், நான் சொல்வதோ பொருளின் அடிப்படையில், மனிதர்களுடைய வழிமுறை. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதிகளை, நல்ல செய்திகளை, அவ்வளவுதான். உங்களை விருப்பத்திற்குரிய செய்திகளை பேணிக் கொள்ளுங்கள். அதை எந்த மனிதனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு தனி உலகம் உங்களுக்காக விதிக்கப்பட்டுவிட்டது. அதற்குள் நீங்கள் வாடுங்கள். உங்களுடைய வானத்தையும் பூமியையும் நீங்கள் படைத்ததல்ல. இந்த வானங்களுக்கும் பூமிக்கு இடையே இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் நீங்கள் அறியாதவை. இன்னும் சக்தி திரட்சிகளாக அங்கு உங்களுக்காக நிலவிக் கொண்டிருப்பை அவ்வளவும் உங்களுடைய உலகமாக இருக்கின்றது. தனித்தனியான உலகத்தில் வாழ்கின்றீர்கள், ஒட்டுமொத்தமான உலகத்தில் வாழவில்லை. ஒரு மழை பெய்கிறது, என்னுடைய உலகத்திற்கு இந்த மழையானது அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றது, உணர்ச்சி உணர்வூட்டக்கூடியதாக இருக்கின்றது, புத்துயிரூட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அடுத்தவர் தலையில் அது விழுந்தால் அந்த நேரமே ஜன்னி கண்டு விடுகின்றது, ஜலம் பற்றி கொள்கிறது, சரி என்று அவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள் திரும்பப்படுகின்றார்கள். தனித்தனி உலகம், ஒரே மழைதான். யாரொருவரும் யாரொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. நன்மைக்கு தீமைக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இடையே உதவி செய்து கொள்ள முடியும், தீமையை பரிமாறிக் கொள்ள முடியும். ஏதாவது ஒரு நன்மை பிறரிடமிருந்து நான் அடையப்படுகின்றேன் என்றால் பொருளுடைகள் தான். அருளுடையமாக நீங்கள் அடையப்பட்டுக்கொண்டால் அது உங்களுடைய மனதுக்கு ஆறுதலும் சுகமும் கொடுக்கும். பொருளுடையமாக நீங்கள் அதை அடையும் பொழுது அது உங்களுக்கு நன்மை இல்லை. யாருக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கும் நன்மை இல்லை. அவர்கள் மனதால் கொடுக்க முடியாது, நீங்களும் மனதால் அதை உபயோகிக்க முடியாது. உங்களுடைய மனம் ஆறுதல் அடையாது எந்த பொருளை வைத்திருந்தாலும் சரி. இப்பொழுதும் பணம் வைத்திருக்கின்றீர்கள், நாளைய வாழ்க்கைக்கு ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு பணம் வைத்திருக்கின்றீர்கள். அந்த பணம் தான் உங்களுடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் பொருள். ஆனாலும் சரி, அடுத்த நாள் என்ன செய்வது என்ற கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது செலவழித்து விட்டால் எனக்கு இல்லாமல் ஆகிடுமே என்று அந்த கவலையிடம் இருக்கின்றீர்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுதே இது குறைந்து விட்டதே என்று ஆதங்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். பொருள்கள் ஷைத்தான்களுடைய கண்டுபிடிப்பு, உங்களுடைய பணம் ஷைத்தான்களுடைய கண்டுபிடிப்பு. உங்களுடைய அறிவு இறைவன் கொடுத்த நல்லறிவு, அந்த அறிவுக்கு இந்த பணம் கால்களுக்கு கீழே வர வேண்டுமே தவிர கைகளில் வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை மதிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அருளின் அடிப்படையில் வாழுங்கள், பொருளின் அடிப்படையில் வாழாதீர்கள். எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் சரி, நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை உண்டு. அதை செலவு செய்யும் போது மனம் நெருக்கடியாகிவிடும். உங்களுடைய நன்மைக்காகத்தாக தான் செலவு செய்கின்றீர்கள். ஆனாலும் அதை செலவு செய்யும் போது எப்படி மனம் நெருக்கடிக்குள்ளாகின்றது? இது இறைவன் விதித்த விதி. பொருள்களின் காரணமாக அருளுக்கு பதிலாக மாற்றிக்கொண்டோமே, இணை வைத்துக் கொண்டோமே, இந்த இணைவைப்பில் உங்களுக்கு நன்மை இல்லை என்பதை இறைவன் அறிவிக்கின்றான் என்று அறிந்து கொள்ளுங்கள். சுவனவாசிகளான இவர்கள் யார் என்னுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டார்களோ, சுவனவாசிகளான இவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள், இந்த உலகிலும் சரி, மறுமையிலும் சரி, நீங்கள் இறந்த பின்னரும் சரி, நாளைய வாழ்க்கையிலும் சரி, இறுதி நாள் வரையிலும் நீங்கள் நன்மையை வாழ்வீர்கள். உங்களுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நன்மைக்கு உங்களுடைய அறிவின் விஸ்தீர்ணம் அதிகமாகும், உங்களுடைய கிரகிக்கும் தன்மை இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஞானங்கள் பெருகும், உங்களுக்கான உலகத்தை நீங்கள் அறிவீர்கள். ஒருவரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம், எல்லோரும் ஒரே உலகத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம், ஒருவருக்குரிய உலகம் வேறு, மற்றொருக்குரிய உலகம் வேறு. நான் கேட்கின்றேன் உங்களை, உங்களுடைய நாள் என்று எப்படி இருக்கின்றது? வெரி குட் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொருத்தர் கேட்கும்போது ஏதோ போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கும் அதே சூரியன், அதே சந்திரன், அதே வானம், அதே பூமி, அதே இரவு, அதே பகல், அவரவருக்கும் அந்த நாளினுடைய இவ்வளவும் கலந்திருக்கின்றது. எப்படி இரண்டு பேர் உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? யாரொருவரையும் நம்பாதீர்கள், உங்கள் இறைவனை நம்புங்கள். நன்மையான சமுதாயத்தோடு உங்களை சேர்த்து வைப்பான். நாம் இவ்வளவு பேர் இருக்கின்றேன் என்றால் உங்களுக்கு பணம் காசு கொடுக்கவில்லை, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்திற்கு உறுதி சேர்க்கின்றேன், அவ்வளவுதான். அந்த உறுதி உண்மையானதானா என்றால் ஆம், உண்மையானது. எப்படி என்றால் இங்கு அதை வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக சொல்ல முடிகின்றது. இவ்வளவு தெளிவாகவும் இயற்கையான அனுபவங்களை கொண்டு எந்த செயற்கையான பேச்சும் இல்லாமல் யதார்த்தமாக ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளம் பிரதிபலிக்குமே, அந்த வார்த்தையை நான் குறிக்கொண்டிருக்கின்றேன். வேதத்தை நீங்கள் ஓதுகின்றீர்கள். உதாரணமாக சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றின் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு தீவினைகளை பொறுப்போம். இது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும். இப்பொழுதுதானே படிக்கிறோம், எப்படி வேண்டும் நாங்கள் இருக்கு. நான் என்ன செஞ்சாலும் சரி, என் இறைவனை எனக்கு அழகானவற்றை நான் செய்ததை நீ அங்கீகரித்துக்க, நான் செஞ்ச தீமையெல்லாம் மறந்தது விட்டுன்னு சொன்னால் எவ்வளோ அழகான சொல்லுது. இப்படியே நம்ம எல்லாரும் இருந்தால் எப்படி இருக்கும்? என் தீமைகளெல்லாம் நீக்குது, என் நன்மைகளை மட்டும் எடுத்துக்க, அதுக்குரிய கூலியில் வாழவை, என்ற தீமைகளை பொறுத்து மன்னித்தருள்வாயாக. இது நன்மையானதா, உங்களுக்கு அழகானதா என்று கேட்டால் ஆம் என்று கூறுவீர்கள். ஆனால் இப்பொழுதுதான் படிக்கின்றோம், ஏற்கனவே அங்கு இருப்பதன் காரணமாகத்தான் ஆம் என்று கூறுகின்றீர்கள். இறைவனுடைய கருணை, அவன் மன்னிப்பவன் என்பதன் மீதும், கருணையாளன் என்பதும், பேரபகாரி என்பதன் மீதும், மாபெரும் அருளாளன் என்பதன் மீதும், இதற்கு மேலாக உங்களுடைய உள்ளத்தில் வாக்களித்திருக்கின்றானே, இந்த செய்திக்கு மேலான ஒரு நற்செய்தியை கொண்டு வார்கள். எப்படி நாம் இதனை நிராகரிக்கின்றோம் அல்லது நாம் கவலையில் ஆழ்ந்து வருகின்றோம்? கவலையில் இருக்கும் காலமெல்லாம் நாம் நிராகரித்து விட்டோம் என்பது பொருள். உங்களுடைய உள்ளத்தில் எது வேண்டும் அழகானதோ அது இறைவன் உங்களுக்கான வாக்குறுதியாக அளித்திருக்கின்றான். அது வேதத்திலும் இருக்கும். எதற்காக நாம் வேதத்தை ஓதுகின்றோம் என்றால், நமக்காக இறைவன் வாக்களித்த ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் மறந்து விடுகின்றோம் பலவற்றை. பொருள் அடிப்படையில் சென்றதன் காரணமாக, இணை வைத்ததன் காரணமாக மனிதர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய பொருள்களையும் அவர்களுடைய உதவிகளையும் பொருள் அடிப்படையில் அருளுக்கு பதிலாக இறைவனுக்கு பதிலாக மனிதர்களை நான் இணைவித்ததன் காரணமாக வந்த கேடு மனசாட்சி வந்துவிட்டேன். மனதில் எனக்காக வாக்களிக்கப்பட்ட உறுதியை நான் மறந்துவிட்டேன். இறைவனுக்கும் எனக்கும் இருந்த ஒரு பிடிமானம் போய்விட்டது. அந்த வாக்குறுதி இறைவன் மீறாதவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த போது நான் அதை மறக்கின்றேன். மனிதர்களை நம்பியதன் காரணமாக இப்பொழுது மறந்துவிட்டு அந்த உண்மையின் பக்கம் நாம் திருப்பப்படுகின்றோம். எனவே நாம் வேதத்தை ஓத ஆரம்பிக்கின்றோம். அது மனசாட்சியத்தில் பதிவாக்கப்பட்ட ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவும் நன்மைகளுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நல்ல உபதேசமாகவும் இருக்கின்றது. வேதம் என்பது எச்சரிக்கையும் நல்ல உபதேசம் அடங்கியது, நினைவூட்டும் நல்ல உபதேசம். உங்களுடைய வேதத்தை நீங்கள் ஓதும் பொழுது உங்களுடைய இருதயத்தில், ஆம், இது எனக்காக அறிவிக்கப்பட்டதுதான், மறந்துவிட்டேனே, என் நிறைவனே எனக்கு நினைவூட்டியதற்காக உனக்கு நன்றி செலுத்துமாறு, இனியும் நான் உன்னுடைய கருணையையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய மன்னிப்பையும் நான் மறந்துவிடக்கூடாது, அதன் காரணமாக என்னுடைய பிரார்த்தனையில் நான் நஷ்டமடைந்தவனாக, பிரார்த்தனையை நான் அமைக்காதன் காரணமாக பெரும் குற்றவாளியாக நான் ஆகிட வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இறைவனை வேண்ட முடியும். அழகானவை எல்லாம் என் இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் என்ற தீமைகள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிட்டது. உங்களுக்காக அளிக்கப்பட்ட வாக்குறுதி உண்மையானதாகும். நாம் சொர்க்கவாசிகளாக, எனக்கு மேலே இருக்கக்கூடிய வானமும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியும் அவ்வளவும் எனக்கு தனி உலகமாக இருக்கும் பொழுது என்னுடைய உலகத்திற்குள் யாரும் நுழைய முடியாது, மற்றவருடைய உலகத்திற்குள் நான் பிரவேசிக்க முடியாது. இதற்கு காரணம், ஒருவருக்கு துன்பமான சூழ்நிலை, ஒருவருக்கு இன்பமான சூழ்நிலை, ஒருவர் ஒரு கடக்க முடியாது. அவர் அந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும், இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும். மனிதர்களை நம்புவதை இன்றிலிருந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நீங்கள் நன்மையை மேற்கொள்ளுங்கள். அந்த நன்மை என்பது உணர்வு, அது பொருள் அல்ல. உங்களுடைய உணர்வு இறைவன் அமைத்த வாக்குறுதி. உணர்வு அவ்வளவுமே அழகானது. உணர்ச்சி பெருக்கால் நாம் அழுகின்றோம், துக்கப்படுகின்றோம், தொண்டை அடைக்கிறது, விக்கிக் கொள்கின்றது, பயத்தில் கைகள்லாம் நடுங்குகின்றது. இது உணர்ச்சிகள். உணர்வுக்கு நேர் மாற்றமானது உணர்ச்சிகள் அவ்வளவும். உணர்வு அவ்வளவுக்கும் மீறி அதற்கு நேர் அழகான இறைவன் வந்துள்ள பாக்கியம் அமைதி. அந்த அமைதியின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதற்கு பூசாரி தேவையா உங்களுக்கு? இதற்கு கட்டிடங்கள் தேவையா இதை தெரிந்து கொள்வதற்கு? அல்லது உங்களால் உணர்வதற்காக வேண்டி கொஞ்சம் சிந்தனை போதுமே, நல்ல எண்ணங்கள் அவ்வளவும் நமக்காக கூடி வந்துவிடும். அவ்வளவும் இறைவனுடைய வாக்குறுதிகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு நன்மையும் இறைவன்படுத்திலிருந்து மட்டும்தான் நிகழ முடியுமே தவிர, ஒவ்வொரு தேவையும் உங்களிடமிருந்து மட்டும்தான் வெளியேறுமே தவிர, இது மாற்றமாக அமையாது. நான் நல்லதை செய்தேன், இறைவன் எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுக்கின்றான், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் ஆகிவிட்டோம். நம்முடைய தீமைகளுக்கெல்லாம் அவனை குற்றம் சாட்டிவிட்டு, என்னுடைய நன்மைகளுக்கு அவன் கொடுத்த நன்மைகளுக்கெல்லாம் நான் தான் என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே. மீண்டும் வாருங்கள். சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றில் அழகானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு, என்னுடைய வாக்கு உண்மையானது, அழகானது, நிச்சயமாக எனக்கு விருப்பமானது, உங்களுக்கும் விருப்பமானது, அந்த விருப்பத்தின் மீது நினைத்திருங்கள். நான் உங்களுக்காக உலகத்தை மாற்றுகின்றேன், உங்களுடைய உலகத்தை. ஆனால் நாம் எல்லாரும் கூறுவோம், நீ ஒருவன் நல்லதாக ஆகிவிட்டதன் காரணமாக உலகத்தை மாற்றிவிடுவாய் என்று. இல்லை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், தனித்தனியான காலத்தவணை, தனித்தனியான அவர்களுக்கான வசதிகளும் அவர்களுக்கான நெருக்கடிகளும் தனித்தனியாக இருக்கின்றது. வானங்களும் பூமியும் இணைந்து அவர்களை நிச்சயமாக அவர்களுடைய காரியங்களின் விளைவாக, அவர்களுடைய தீவனைகளுக்கான பலன்களாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் அதை மீறிட முடியாது. வானங்களும் பூமியையும் நான் படைக்கவில்லை. வானங்களையும் பூமியையும் மனிதர்களில் எவரும் அவர்களுடைய விஞ்ஞான திறனை கொண்டு படைக்கவில்லை. அது படைக்கப்பட்டு அதில் நாம் வாழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனக்கான வானம், எனக்கான பூமி, எனக்கிடையே இருக்கக்கூடிய அவ்வளவும் என் இறைவன் பிரசம் இருக்கின்றது. அவ்வளவும் இணைந்து எனக்கு ஒரு நன்மையை தர வேண்டும் என்று நான் இப்பொழுது விரும்புகின்றேன். வானங்களும் பூமியும் வீணுக்காக படைக்கப்படவில்லை. ஒரு குறித்த காலத்தோனின் மீது உங்களை வாழ வைப்பதற்காக, தனித்தனியாக வாழ வைப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் அந்த வானமும் பூமியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை தங்களுடைய வாழ்க்கை கடனை முடிப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய தவணையை முடியும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கண்ணை மூடுகின்றார்களோ, அவர்களை பொறுத்தவரையில் வானமும் பூமியும் மறைந்துவிட்டது. அந்த நாள் இறுதி நாள். நம்முடைய இறை உணர்வுக்காகவும் நன்றி உணர்வுக்காகவும் நாம் அழகான நற்கொடியாக கூலி கொடுக்கப்படும் அந்த நாள். நாம் இறைவனை மறந்து மனிதர்களை நினைவைத்து அவர்களுடைய போக்குகளில் பொருள்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே பெரும் கலகத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு பொய்களையும் உண்மைக்கு புறம்பாக பேசிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பகைமையும் குரோதத்தையும் மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இதற்கான கூலியை நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும். நாம் கண்ணை மூடும் பொழுது நமக்கான அந்த இறுதி நேரத்தில் நம்முடைய தீமைகளுக்கான கூலியும் கொடுக்கப்படும். எச்சரிக்கையும் உண்டு, நடுபேசமும் உண்டு, நற்செய்திகளும் உண்டு. அழகான உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு கொள்கின்றீர்களோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இறைவனை பிறந்து வந்ததுதானே என்பதை நான் பார்ப்பதற்கு இது என்னால் முடியுமா முடியாதா என்பதுதான். என்னால் முடியாதது நன்மைகள் வேண்டும், இது இறைவனை பிறந்து மட்டுமே. உள்ளத்திற்கு உங்களால் எந்த சுகத்தையும் அளிக்க முடியாது உங்களுடைய பொருள்களை கொண்டு. அதில் இறைவனுடைய பாக்கியம் இருந்தால் தவிர, அவனுடைய அருள் அங்கு இருந்தால் தவிர, உள்ளத்தில் உங்களுக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சுகம் அவ்வளவு உணர்ச்சிகளை நாம் உணர்வாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உணர்ச்சிகள் கூடாது, உணர்வு அவசியம். உணர்வு ஒன்றுதான் அமைதி. பய உணர்ச்சி இருக்கின்றது, அது உணர்ச்சி. பொருள் அடிப்படையில் இவரை பார்த்தால் பயம், என்னுடைய பொருள்களை பார்க்கும் பொழுது பயம் குறைந்து கொண்டிருக்கின்றது, நாளை வாழ்க்கைக்கு எனக்கு இல்லாமலாகிடும் என்ற பயம். வறட்சியை பார்த்தால் பயம், வெள்ளத்தை பார்த்தால் பயம், சுனாமியை பார்த்தால் பயம். இந்த பயம் எல்லாம் பொருள் அடிப்படையை கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிவீர்களானால் இன்று நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும், உங்களுடைய வானம் உங்களுடைய பூமி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்தோனை வரையில் அது 100 வருடங்களா 50 வருடங்களா உங்களுடைய உலகத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மேலே வானமும் பூமியும் ஒரு தனி வட்டமாக இருக்கின்றது. யூ வில் பி லிவிங் இன் எ ஸ்பெஷலிஸ்ட் ஆர்பிட். ஒரு வட்ட வரைக்குள் தனித்தனியாக நீங்கள் வாழ்வீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே உலகத்தில் வாழ்வோம் என்று இன்று எண்ணிக்கொண்டிருந்தது போல் இனிமேல் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். உண்மையை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. அது உங்களுக்காக வானங்களிலிருந்து பூமி வரையிலும் படைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். என்னுடைய உணர்வுக்கு படைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. என்னுடைய உணர்ச்சிக்கு படைக்கப்பட்டவைகளை நான் நம்பும் பொழுது நான் உணர்ச்சப்படுகின்றேன். படைக்கப்பட இருக்க வேண்டியதன் மீது நான் நம்பும் பொழுது பெருமையை மேற்கொள்கின்றேன். அழகான ஒரு எதிர்காலத்தை முன்னோக்குகின்றேன். அங்கு நான் விருப்பத்துடன் வாழ விரும்புகின்றேன். என்னுடைய உலகத்தை எனக்கு விசாலமாக்கி கொடுப்பாயாக. மனிதர்கள் கேட்பது போன்று நீங்கள் ஒருவர் தெரிந்துவிட்டால் உலகத்தை மாற்ற முடியுமா? என்னுடைய உலகத்தை நான் மட்டும்தான் மாற்ற வேண்டும், வேறு மாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். நீங்கள் நன்மை செய்வதற்கான கூலியையும் தீமைக்குரிய கூலியையும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக வேண்டும். நாம் வரம்பு மீறி போகும் பொழுது நமக்காக வானங்களும் அடாது பூமியும் நம்மை தாங்காது என்று அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கும்போது இரண்டுமே இணைந்து நம்மை அறைவனைக்குமே அந்த ஒரு வாழ்க்கையை நாம் இன்று வாழ வேண்டும். தனித்தனியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒட்டுமொத்தமான உலகத்தில் வாழவில்லை. உங்களுடைய நாள் வேறு, மற்றவருடைய நாள் வேறு. தெளிவாக திரும்ப திரும்ப உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கான வானமும் பூமியும் உங்களுடைய காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றது தனித்தனிய முறையில். எண்ணத்தின் மீது சத்தியமாக வானங்களிலிருந்து உங்களுடைய மனதில் எண்ணம் இறைவன் அனுமதி கொண்டு இறக்கப்படுகின்றது. சுகமான வாழ்க்கையும் சுபிட்சமான வாழ்க்கையும் வாடுங்கள் என்று இந்த எண்ணத்தின் மீது நீங்கள் நின்று நினைத்திருங்கள். எனக்கு எந்த கேடும் வர வேண்டாம் என்று இருக்கின்றது, எந்த நோயும் வர வேண்டாம் என்று இருக்கின்றது. நயவஞ்சகமான மனிதர்கள் உயிரை காப்பாற்றுகின்றோம் என்று கூறி அங்கு சென்ற பிறகு உயிருக்கு நாங்கள் உத்தரவாதங்களை கையெழுத்துப்படுங்கள் என்று கூறும் பொழுது நாமும் கையெழுத்துப்படுகின்றோமே, சுத்தமாக அறிவு போய்விட்டது. இனி நாம் வாழ்வதும் ஜடமாக இருப்பதும் இன்னும் சமமே. எங்கே போய்விட்டது அந்த அறிவு? காரணம் இணைவைத்ததன் காரணமாக இறைவன் ஒருவன் தான் உங்களை சுகப்படுத்துபவன், இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு உயிரளிப்பவன், உயிரளித்தவனும் இனி மரணிக்க செய்பவனும் இடையில் வாட வைப்பவனும் அவன் ஒருவன் தான் என்பதை தெளிவாக தெரிந்திருந்த பிறகும் நீ உயிரை காப்பாற்றுவா என்று சொல்கின்றமே, உயிரை பற்றி எவனுக்குமே தெரியாத நிலையில் அங்கு சென்ற பிறகும் கையெழுத்து வாங்கும் பொழுது கையெழுத்துப்படுகின்றமே, சுத்தமாக நாம் நம்மை அடித்துக் கொண்டோம். இனி இறை உணர்வு அங்கு கிடையாது. எப்பொழுது மனிதர்களை நம்பி நான் சொல்கின்றோமோ உயிரை காப்பாற்றுவார் என்று அந்த நிமிடமே எனக்கு நல்லறிவு போய்விட்டது. கையெழுத்து போடும் பொழுது நான் அதனை சாட்சியமாக்குகின்றேன். இறைவனுக்கும் உயிருக்கும் சம்பந்தம் கிடையாது. இறைவனுக்கு உயிரை பற்றி தெரியாது. ஏதோ டாக்டர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் தான் உயிரை பற்றி தெரிந்தவர்கள், இவர்கள் தான் தெய்வங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய காலம் அங்கு முடிவு பெற்று விடுகின்றது. நமக்கான அந்த வானங்களும் பூமியும் படைத்துக் கொண்டிருந்தனவே, இனி எதனையும் படைக்கப் போவதில்லை. மூச்சு காற்று உட்பட படைக்கப் போவதில்லை. நாம் ஒரு ஜலமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த உணர்வும் அங்கு புதுப்பிக்கப்படாது, அவ்வளவும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஒரு காலம் விரும்ப மாட்டோம். அந்த விரும்ப மாட்டோம் என்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மை இல்லாத தீமையான ஒரு எண்ணத்தை நான் இன்று நீக்குகின்றேன். விரும்புகின்றேன், வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும். அது என்ன என்பதை நாம் அறிய மாட்டோம். படைக்கப்பட இருக்கின்றது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே படைக்கப்பட இருக்கின்றது. படைக்கப்பட்டவை எதுவுமே எனக்காக விதிக்கப்பட்டதாக இல்லை, நானாக கற்றுக்கொண்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இது என்னுடைய தேவை, அது என்னுடைய தேவை என்று உலகத்தினுடைய பொருள்களை நான் மனம் வைக்கின்றேன். மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் மனிதர்களையும் மிருகங்களையும் இன்னும் என்னென்ன இருக்கின்றது இதுதான் வாழ்க்கை என்று அவிதமாக அல்ல. என் முன்பாக ஒரு நாய் வரக்கூடாது, என் முன்பாக ஒரு கொடி வரக்கூடாது, என் முன்பாக ஒரு சிங்கம் வரக்கூடாது, ஒரு தேயில் கூறான் பாம்பு வரக்கூடாது, இது விருப்பமாக இருக்கின்றது. வேண்டுமா? உங்களுக்கும் உங்களுடைய வானங்களும் பூமிக்கும் இடையே சூழ்நிலை மாறும். அங்கு எந்த கேடும் நுழையக்கூடாது. நுடைய விரும்புங்கள். தனித்தனியான உலகம். மற்ற மனிதருக்கு அந்த அடுத்த வீட்டுக்கு பாம்பு தேள் நாய் எல்லாம் போகும், உங்கள் வீட்டுக்கு எதுவும் வராது. அவிதமாகவே கொசுவும் கடிக்கக்கூடாது என்று விரும்புங்கள். கெட்ட சக்திங்க இருக்கிறது, அதை நம்புகின்றீர்கள், கடிக்கும். இதற்கு நான் என்னுடைய மற்ற உபகரணங்களை உபயோகப்படுத்துவேன், மற்ற கழிவுகளை உபயோகப்படுத்துவேன். பாவம் மன்னிப்பு தேடுங்கள். வேண்டாம் இறைவனே, என்னை மன்னித்துவிடு என்று கூறுங்கள். பிறகு நீங்கள் உபயோகியுங்கள். நீங்கள் செய்தவற்றில் அழகானவற்றை அவன் அங்கீகரித்துக் கொண்டு, அவனிடம் நீங்கள் முறையீட்டீர்களே அதனை அங்கீகரித்துக் கொண்டு, நீங்கள் உங்களுடைய பேட்டையும் உங்களுடைய ஆளோட்டையும் போட்டுட்டு இருக்கீங்களே அதனுடைய தீமைகளையும் நிச்சயமாக நாம் நீக்குவோம். நினைவில் கொள்ளுங்கள் எண்ணங்களின் மீது சத்தியமாக. நன்மைக்கு இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், தீமைக்கு உங்களை மட்டுமே பொறுப்பாக்குங்கள். அவ்வளவுதான். இறைவனிடம் நன்மைக்காக பொறுப்பேற்படுத்துங்கள், தீமைக்கு உங்களுடைய பாதைகளில் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அவ்வளவும் உங்களுக்கு சுகமான அனுபவங்கள் போன்று தோன்றும், அவ்வளவும் மாயைகள். அவற்றிலிருந்து உங்களுக்கு தீமைகளை செய்ய நன்மைகள் கிடையாது. இப்பொழுது நாம் எல்லாம் நம்முடைய பொருள்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றிய எச்சரிக்கை கவலை இருக்கின்றது. அங்கு நாம் அருள் வாழ்வோம் என்றால் அந்த எச்சரிக்கையை நீங்கி நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகமான அனுபவம் நமக்காக காத்திருக்கிறது என்ற அந்த உறுதியான வாக்குறுதியை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த நேரத்திலும் சரி, உங்களுடைய எண்ணத்தை எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒரே ஒரு எண்ணம், அழகான வாழ்க்கை வேண்டும் என்று. இறைவனிடம் இருக்கின்றது அவனுடைய பெயர் அழகானவன். அந்த பெயரை கொண்டு நீங்கள் அவனை அடையுங்கள். ஒவ்வொரு நன்மைக்கும் அவனுக்கு பெயர் இருக்கின்றது. அந்த பெயருக்கு உரியவன் அவன் ஒருவன் தான். அவனை தவிர உங்களுக்கு கொடுப்பவன் இல்லை. கொடுப்பவன் அருள்பவன் அருளாளன், அவ்வளவுதான். நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு அவனுடைய பெயரை சொல்லி அடையுங்கள். நீங்களாக வைத்துக் கொண்ட ஒரு பெயரை கொண்டு அடைக்காதீர்கள். அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். எனக்கு உணவு வேண்டுமென்றால் உணவளிப்பவனே என்று நீங்கள் அடையுங்கள். உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் அமைதி அளிப்பவனே என்று அடையுங்கள். உங்களுடைய தேவைகளில், அழகான தேவைகளில் அவனுடைய வாக்கு, அவனுடைய பெயர் இருக்கின்றது. உன்னை தவிர கதி இல்லை என்று கூறும்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். எப்பொழுது எனக்கு இங்கு வருவதற்கு எதற்காக வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முன்னுதாரணமாக நான் எடுத்துச் செல்ல வேண்டியவற்றை தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையோ வேதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மற்றபடி கிடையாது. என்ன வேதத்தின் அடிப்படை? உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும்தான் எனக்கு வேண்டுமே தவிர கண்களால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எனக்கு தேவையில்லை. நினைவைக்கக் கூடாது. அருளுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். இந்த வேதத்தின்படி வாடும் பொழுது எனக்கு ஒவ்வொன்றையும் கொடுப்பன் இறைவன் ஒருவன் தான். தெளிவான பேச்சாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த தெளிவு இறைவனிடமிருந்து கிடைக்கின்றது. என்னுடைய வார்த்தை ஜாலங்கள் இருந்து கிடையாது, என்னுடைய மொழியின் விவேகத்தன்மையின் காரணமாகவும் கிடையாது. உள்ளத்திற்குரிய சத்தியம் அந்த இயற்கையிலிருந்து வெளிப்படும் பொழுது யதார்த்தமாகவும் இருக்கும், சத்தியம்தான் என்று உணரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நினைவற்றும் நல்லதேசமாக இருக்கிறது. அத்தியாயம் 46:16 வசனம். சுவனவாசிகளான இவர்கள் இத்தகையோர் செய்தவற்றில் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு அவர்களுடைய தீவினைகளை பொறுப்போம். இது சத்தியம். நான் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லாத இங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனதில் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அவனுடைய வாக்குறுதி ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுங்கள். ஆமீன். போதுமானது. உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இன்று நீக்கப்படுகின்றது. இறைவனிடம் நாம் செய்து கொண்ட வாக்குறுதி இன்னமும் பாக்கியிருக்கின்றது. நன்மையை இறைவன் தருவான் என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரையில் இன்னமும் பாக்கியிருக்கின்றது. இப்பொழுதும் அந்த ஒரு எண்ணம் உள்ளுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனக்கு எப்பொழுது விடிவு கிடைக்குமோ என்று, எப்பொழுது விடிவு கிடைக்குமோ என்று ஆதங்கப்படாதீர்கள். என் இறைவனே பொறுமையை கொடு, உன்னுடைய வாக்கு உறுதியானது என்று நீங்கள் அவனிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக உண்டு. எப்படி கிடைக்குமோ என்ற அந்த வார்த்தை கிடையாது. உன்னுடைய வாக்கு இங்கு இருக்கின்றது, சுகமானதாக இருக்கின்றது. எனக்கு வழி இல்லை, உனக்கு மட்டும்தான் வழி. உன்னைத்தோடு கதி இல்லை என்று கூறும்பொழுது எனக்கும் உனக்கும் இடையே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உறுதி செய்யப்படுகின்றது. இறைவன் உங்களுக்கு அமைதியை கொடுப்பான். அந்த நேரத்திலிருந்து நீங்கள் அந்த சுகநபங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர அதிலிருந்து நீங்கள் விடுபட்டவர்களாக இல்லை. நான் விரும்பிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் உங்களோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றான், சுகமடையுங்கள் என்று. என்னை மட்டுமே நம்பவர்கள் மனிதர்களை நம்பாதீர்கள், என்னை வைக்காதீர்கள். உங்களுடைய வழிமுறைகளில் பணம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. பொருள் பக்கம் போகும் காலமெல்லாம் குணங்கள் மாறும். யாரொருவர் மீது நீ நல்லெண்ணம் கொள்ள முடியாது, உங்களுக்கு நீங்களே நல்லெண்ணம் கொள்ள முடியாது. பிறருக்கு நான் செலவழிப்பதன் காரணமாக குறைந்துவிடும் என்று எண்ணுவீர்கள், உங்களுக்கே நீங்கள் செலவழிப்பதன் காரணமாக குறைந்து போகும் என்பதை அச்சம் அதோடு அதிகமாக இருக்கிறது. எனவே நான் சேமித்து வைக்கின்றேன், தரித்திரம் ஆரம்பமாகின்றது. நான் எதற்காக சம்பாதிக்கின்றேனோ அதுவே எனக்கு போதாது என்று இருக்கும் பொழுது அதிலிருந்து சேமித்து வைத்துக் கொண்டு இந்த சேமிப்பை கொண்டு நாளைக்கு வாழ்வேன் என்று கூறுகின்றோமே, எந்த அளவுக்கு அறிவு மங்கிவிட்டது என்பதை பாருங்கள். பொருள் அடிப்படையில் போகும் பொழுது அருளுக்கு பதிலாக பொருளை நாம் நினைவிக்கின்றோம். எனவே இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செலவு செய்யுங்கள். உங்களுக்காக என்று சம்பாதித்தீர்கள், உங்களுடைய வசதிகளுக்காக என்று சம்பாதித்தீர்கள். நீங்கள் சம்பாதிக்கவில்லை, ஒரு சொற்பமான அறிவு நல்லறிவு பிறகு சம்பாதிக்கிறது தான், பிச்சைக்கும் சம்பாதிக்கிறது தான், அவங்க நியாயப்படி. ஆனால் சரியான் கேட்டா இல்லை. ஒன்று குற்றம், இன்னொன்று இழிவானது. திருடுறது குற்றம், பிச்சை எடுக்கிறது இழிவு. இந்த இரண்டுமே எனக்கு நன்மையானதாக இல்லை, ஆனால் இதனையும் ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மறைமுகமாக திருடுவது படிக்க வேண்டும், எஜுகேட்டட் பர்சன்ஸ் இருக்கணும். சொபிஸ்டிகேட்டட் எஜுகேஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மறைவாக திருட முடியும். நீங்கள்லாம் படிச்சவங்க இப்படி ஓப்பனாக திருடலாமா? பொய் பேசுங்க, தரத்தில் குறைவானதை கொடுங்க, பொய்யான வாக்குறுதிகளை கொடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இதெல்லாம் படித்துவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள். இறுதியாக மருத்துவம் என்று வரும்பொழுது நான் காப்பாற்றுகின்றேன் வாருங்கள். இதுக்கு மேலே ஒரு பொய்யை எவனாலையும் சொல்ல முடியாது. சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம் சொன்னால் மருத்துவ கூட்டமாக, மற்றவங்களாவது காசு பணம் வாங்கிட்டு நாளைக்கு தடைஞ்சுட்டு ஏமாற்றிட்டு போகலாம், நமக்கும் தெரியும் தருவங்களும் தரமாட்டாங்களான்னு. ஆனால் உயிரை காப்பாற்றுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னான், இதை விட இதை நம்பணுமே. நம்ம எப்பேற்பட்ட சமாதத்தில் இருக்கணும் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் கைவிடப்பட்டு விட்டோமா என்ற அளவு கூட நாம் பயப்பட வேண்டியிருக்கின்றது. இறைவனால் ஒரு நல்லெண்ணமும் இனி இருக்காது. உங்களுடைய எண்ணத்தில் டாக்டர்கள் என்ற ஒரு எண்ணம் வருமானால் சபிக்கப்பட்ட அந்த இனத்தை நீங்கள் கருவோடு உங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும். இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வேண்டாம் இறைவனே, நீ ஒருவன் தான் உயிரிழித்தவனும், உயிரை மரணமடை செய்வனும், உயிரை கைப்பற்றுவனும் நீதான், உனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற அந்த எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். அதையும் மீறி டாக்டர்களும் செல்வீர்களானால் பாவ மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அழகான ஒரு வழிமுறை உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பலவீனத்தை நிச்சயமாக இறைவன் அறிவான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் உங்களால் தாங்க முடியவில்லை, ஆனாலும் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறி நிச்சயமாக சோதிக்கப்பட மாட்டீர்கள், உங்களுடைய தாங்கும் சக்திக்கு மீறி வேதிக்குள்ளாக்கப்பட மாட்டீர்கள் என்பது உண்மை. ஆனால் நாளைய வாழ்க்கையை பற்றி நாம் அதிகமாக கேடுகளை பற்றி நினைத்து இப்பொழுதே அவளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு தாங்க முடியாமல் ஆகிவிடுகின்றோம். இந்த பலவீனத்தை இரண்டு நன்கழிவான். இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தாங்க முடியும். ஆனால் நாளைய உள்ள கஷ்டங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொண்டு வந்து கற்பனையாக ஆக்கி கொண்டு அதனையும் இந்த கஷ்டத்தை சேர்த்து வைத்துக் கொண்டுதான் தாங்க முடியாமல் இருக்கின்றீர்கள். இறைவனுடைய வாக்கு உறுதியானது. நாம் கற்பனைகளில் ஆகிய நமக்கு நாமே மிகையான துன்பத்தை அது வந்துவிட்டது போன்று இன்றே கருதும் பொழுது தாங்க முடியவில்லை. முற்கூட்டியே நாம் மனிதர்களிடம் சென்று உதவி செய்கின்றோம். உங்களுடைய பலவீனத்தை நிச்சயமாக இறைவன் அறிந்தவன் என்றாலும் அந்த பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். யாரொருவருக்கும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை கொண்டு நாம் சோதிப்பதில்லை. இது இறைவனுடைய வாக்கு. அப்படி என்றால் ஏன் தாங்க முடியாமல் ஆகின்றது? அவ்விதமாக அல்ல, நீங்கள் நாளைய வாழ்க்கையில் இன்னும் மோசமாகவும் உங்களுடைய கற்பனைகளில் அதிகமாகி உங்களுடைய துன்பங்களை இன்றே நீங்கள் சேமிக்கின்றீர்கள், உங்களுடைய தலைமீது வாரி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது தாங்க முடியாது. நாளைய வாழ்க்கை இரண்டும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நான் அதை கற்பனை பண்ணுகின்றேன், இப்படித்தான் நடக்கும் என்று. இதன் காரணமாக இணை வைப்பு அதிகமாகிவிட்டது. நாளைய வாழ்க்கையும் உங்கள் கையில் இருக்கிறது என்று எண்ணீர்கள். எங்கெல்லாம் இணைவைப்பு சென்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பெரும் துன்பமும் பெரும் இடையூறுகளும் நஷ்டங்களும் வேதனைகளும் நமக்காக காத்திருக்கின்றன. நாம் நாளைய வாழ்க்கையை பற்றி கற்பனை செய்யும் வரையில் இறைவனிடமிருந்து எந்த நன்மையும் இல்லை. இதன் காரணமாகத்தான் யாரொருடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லை. சின்னதோ பெருசோ கரிசனம் மனுஷங்கற்ற போயிட்டு நின்றுடுவோங்கிற அளவுக்கு தான் அருமை தேவை. நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்று அறிந்திருந்தும் தெளிவாக இருந்திருந்தும் அந்த அறிவை நீக்கிக் கொண்டு எனக்கு நாளைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் இருக்கின்றது கேடுதான் என்று எண்ணிக்கொண்டு மனிதர்களிடம் சென்று நான் என்னுடைய கேடுகளை நீக்கிக் கொள்வேன் என்று போகும் பொழுது இறைவன் உங்களை கைவிடுகின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் தாங்க முடியாத காட்சிகள் ஆகும்போது இறைவனிடம் திரும்ப வேண்டும். முழுமையாக திரும்ப முடியாது, மனதில் அந்த சக்தி கிடையாது. காரணம் இணை வைப்பு. இணை வைக்கும் ஒரு பாவத்தை மட்டும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகிறோம். அந்த வகையில் நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வரையில் என் இறைவனே இணை வைப்பிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். உனக்கு இணையாக மனிதர்களையும் நீ படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய உலகத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய பொருள்களையும் நான் கையில் கண் வைத்து விட்டேன், விரும்ப ஆரம்பித்து விட்டேன், நம்பிக்கையும் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இதுதான் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று நிச்சயமாக இல்லை இறைவனே. உன் பக்கம் திரும்புகின்றேன். எனக்கு பொறுமையை கொடு. கேளுங்கள், மனதிற்குள் கேளுங்கள், வாயை திறக்க வேண்டாம், மனதிற்குள் விரும்புங்கள். அந்த பொறுமையுடைய காலம் நிச்சயமாக நாம் பதற்றப்பட மாட்டோம், அவசரப்பட மாட்டோம். நீங்கள் எண்ணங்களால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எண்ணங்கள் எண்ணங்கள் தான் என்னை வழிநடத்துகின்றன, எண்ணங்கள் தான் என்னை இயக்குகின்றன, எண்ணங்கள் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன, எண்ணங்கள் தான் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றது. எண்ணம் முன்னேறுகின்றது, என்னுடைய வடிவங்கள் அவ்வளவும் பின்னேறுகின்றன, அதை தொடர்ந்து செல்கின்றன. ஒரு கார் போய்கிட்டு இருக்குது, வேகமாக போயிட்டு இருக்குது, அவனை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நல்ல சுகமா இருக்குது. கார் போய்கிட்டு இருக்குது, வேகமா போயிட்டு இருக்குது. அதாவது எண்ணம் காராக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது, நான் அந்த எண்ணத்தில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அது எனக்காக உள்ள இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த காருக்கு திடீர்னு ஒரு ஸ்டாப் ஆகுது, சடன் பிரேக். என்ன ஆகும், உள்ள உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தூக்கி வெளியில் வீசி இறைப்படுவோம். உங்களுடைய எண்ணம் உங்களை வழிந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு இந்த பொருள் அவ்வளவும் தடை. உலகத்திற்குரிய இச்சைகளும் உலகத்திற்குரிய சுகப்பொருள்களும் மனிதர்களும் அவ்வளவு பேரும் தடையாக இருக்கின்றார்கள். அந்த எண்ணத்தின் ஓட்டம் தடையப்படும் பொழுது உள்ளம் அஜித ஆரம்பிக்கின்றது, அங்கு நோய்கள் உருவாகின்றன. விளைச்சல்கள் எண்ணங்களின் எண்ணத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இரவு தீங்கு செல்கின்றேன். அந்த பயணம் சுகமாக இருக்கின்றது, எழுந்திருக்கும் போது அழகாக இருக்கின்றது. எழுந்த பிறகு என்னுடைய எண்ணத்தை கொண்டு உலகத்தின் பொருள்களை கொண்டு பெரும் தடை ஏற்படுத்துகின்றேன். அங்குதான் என் மனம் கவலைக்குள்ளாகின்றது, அதிர்ச்சிக்குள்ளாகின்றது, பதற்றப்படுகின்றது, அவசரப்படுகின்றது, இன்னும் ஆதங்கம் என்ற ஒன்றும் மேற்கொள்கின்றது. இந்த மேற்கொள்ளக்கூடிய இவ்வகையிலான எண்ணங்களிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இணை வைக்கும் பாவம் வேண்டாம். உள்ளத்தில் இருப்பதற்கு அறிவை இணையாக்காதீர்கள். கண், காது, மூக்கு, வாய், தோல் என்ற இந்த ஐந்து புலன்களை உங்களுக்கு அறிவிக்கூடிய இந்த அறிவை எண்ணத்திற்கு மேலாக ஆக்கிக் கொண்டு, உள்ளத்திற்கு மேலாக ஆக்கிக் கொண்டு இதனை பின்பற்றுவது வேண்டாம். இந்த கண்கள் மங்கக்கூடியது, காதுகள் மந்தமாகக்கூடியது, ஸ்பரிசங்கள் உணர்விடக்கூடியது, இவையெல்லாம் செத்த ஜடங்களாக ஆகக்கூடிய, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து புலன்களை கொண்டு நீங்கள் அறியக்கூடிய அறிவு மற்றும் அழிவின் பாதையில் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான பாதையில் இருக்கும் எண்ணம் கொள்ளுங்கள். சுவனவாசிகளாக நீங்கள் வாழ வேண்டும். இறைவனுடைய வாக்கு ஒவ்வொன்றைய உள்ளத்தில் இருக்கின்றது. உங்களுடைய உலகம் வானமும் பூமியும் வேறு, மற்றவருடைய உலகம் வானமும் பூமியும் வேறு, யாரொருவருக்கும் ஒரே உலகம் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொழுது எப்படி இன்னைக்கு இருந்ததுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரே பொழுது காலையிலும் தாத்தரிக்கும், இரவும் பகலும் எல்லாத்துக்கும் உண்டு. எப்படி மாற்றமாக சொல்கின்றீர்கள்? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் வீணுக்காக படைக்கப்படவில்லை. அந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவருக்கு 50 வயது வரை தாங்கும், இன்னொருக்கு 60 வயது வரை தாங்கும், இன்னொருக்கு 90 வயது வரை தாங்கும் அந்த உலகம். அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்க்கப்படுகின்றீர்கள். அங்கு சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். எண்ணத்தின் அடிப்படையில் நான் எப்படி இறைவனை ஏற்றுக்கொண்டு மறைவான ஒவ்வொரு அழகுக்கும் பொருளாக நான் ஆக்கிக் கொள்ள மாட்டேனோ அந்த அளவுக்கு என்னுடைய உலகம் எனக்கு விசீர்ணமாகும். அதில் என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கான அவ்வளவு ஆதாயங்களும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு. நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்கள் கண்கள் எப்படி முடிகின்றனவோ அன்று உங்களுக்கான உலகம் வானமும் பூமியும் அடைந்துவிட்டது. அது உங்களுக்கான இறுதி நேரம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளில் நீங்கள் என்ன தவறு செய்தீர்களோ அதற்குரிய நரகம் என்ற அந்த வேதனையும், நன்மைக்கு சொர்க்கம் என்ற அந்த இறைவனுடைய நற்செய்தியும் உங்களுக்காக உண்டு என்பதை இன்று நான் பயந்து கொள்ள வேண்டும். கண்ணை மூடுவதற்கு முன்பாக என் பாவங்கள் சுமைகள் நீங்க வேண்டும், என்னுடைய பாவ கணக்குகள் நீங்க வேண்டும் என்று விரும்புங்கள். அது பல பகுதிகளில் நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய உடல் வேதனைகளாகவும் மனக்கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நாம் உயிர் பிரியக்கூடாது என்பதை அறியுங்கள். என்னுடைய மனம் வேதனைக்குள்ளாகி இருக்கின்றது. காரணம், நான் என்றைய மனிதர்கள் இறைவனுடைய வாக்குக்கு விரோதமாக கற்பித்த உலகத்தினுடைய நடைமுறைகளை கொண்டும் உலகத்தினுடைய படிப்பறிவை கொண்டும் போக்குகளை கொண்டும் இதுதான் உலகம் என்று எண்ணிக்கொண்டு நான் எனக்காக சம்பாதித்த கேடுகளை என் மனதிற்குள் கொண்டு வந்திருக்கின்றேன். இதனை நான் அதிகமாக நம்புகின்றேன். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வாக்கு ஆரம்ப காலங்களிலிருந்து இருக்கிறது. அதை நம்புவதற்கு எனக்கு வழி இல்லை. என் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது, கவலை அதிகமாகின்றது. இவர்களை யார் பாதுகாப்பார்கள், என்னை பிள்ளைகளை யார் பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். முடிந்தால் முதலில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிறகு பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகளை என்று கேட்கும் பொழுதுதான் அவருக்கு உணர்வு வருகின்றது. என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத மரணத்தை நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இவர்களை காப்பாற்றப்படுவதை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இதைவிட கேடு என்றிருக்கின்றது. எல்லாமே நான் பூமியில் புதைகளுக்குள் ஆகியவற்றை உணர்த்துகின்றது. ஆனாலும் உங்களுக்கான வானங்கள் உங்களுக்கு இன்னும் திறக்கவில்லை. இணை வைப்பின் காரணமாக முற்றிலுமாக விலகுங்கள். நாம் மனிதர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதனைத்தான் இறைவன் படைத்தான். இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று படைக்கவில்லை. உங்களை பூசாரிகள் உங்களை கெடுத்தார்கள். நீங்க மனுஷனா இருக்கணுமா முஸ்லீம் மனிதனா இருக்கணுமா? மனசெல்லாம் ஒன்று என்ன? மனுஷனை கொண்டு மனுஷன் யாருனா மனசை கொண்டுதான மனுஷன். அந்த மனசுல நல்லது கெட்டது ரெண்டு தான் இருக்குது. இந்து நல்லது, முஸ்லீம் நல்லது, கிறிஸ்துவன் நல்லது, இந்த மூணுக்கு கெட்டதும் தனித்தனியாக இருக்குது. எப்படி கலைந்தோம்? அறிவை நாம் விட்டுவிட்டோம், இறைவனை விட்டுவிட்டு பூசாரிகளை நம்பினோம். அங்கு வந்த கேடு. ஒவ்வொரு பூசாரியும் நம்மை வழிகெடுத்தார்கள். அந்த பூசாரி கூட்டங்களிலேயே பல பிரிவினர்கள் ஒவ்வொருவரும் வழிகெடுப்பார்கள். இறைவனை நீங்கள் நினைவுகொள்வதற்கு உங்களுடைய உள்ளத்தை தேடி எங்கு நீங்கள் செல்கின்றீர்கள்? இறைவனை என்று கூப்பிடும்போது உள்ளத்திற்குத்தானே கூப்பிடுகின்றீர்கள், எதற்காக கூப்பிடுகின்றீர்கள்? அங்குதானே உங்களுடைய நன்மைகள் அவ்வளவும் இருக்கின்றன. தீமைகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. தீமைகளை மறந்துவிடுங்கள். மறக்க முடியவில்லை என்றால் இறைவனிடம் கேளுங்கள், என் இறைவனே எனக்கு அமைதியை கொடு, கவலையை நீக்குவாய் என்று கேளுங்கள். உங்களுடைய உள்ளம்தான் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு உரிய ஒரே இடம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை விட்டு வெளியேறிவிட்டால் உங்களுக்கு இறைவனும் இல்லை, தெய்வாலயமும் இல்லை, உங்களுடைய உள்ளமே உங்களுக்கு இல்லை என்று ஆகிவிடும். உங்களிடம் உயிர் இருக்கிறது, தெரியும், ஆம் இருக்கிறது. அந்த உயிரை ஒரு பொருளாக்கிட்டா வெளியேற்றலாம் இல்லையா? எடுத்த முடியுமா? உயிரை நான் எடுத்துக்கொண்டால் அங்கு உயிர் இருக்கமா இருக்காதா? பொருளாக ஆக்கிவிட்டால் அருளாக இருக்கும் வரையில் அங்கு இருக்கும். அந்த உயிரை எடுத்துக்கொண்டால், பொருள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் யாருண்டாலும் உயிரை பிணிக்கொள்ளலாம். அந்த உயிரானது பார்க்கக்கூடியதோ அடையக்கூடியதோ தொட்டு பார்க்கக்கூடியதோ இந்த ஐந்து புலன்களுக்கும் புலப்படக்கூடியதோ கிடையாது. அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு வேண்டும். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஒரு வாழ்வு இருக்கின்றது. நம்பிக்கையை விட்டுறாதேன்னு சொல்லுவாங்க, கடைசி சமயத்தில் கூட நம்பிக்கை விட்டுறாதேன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதனையும் பொருளாக்கிவிட்டால், எடுத்துவிட்டால் அங்கு நம்பிக்கை இருக்குமா? கையில கட்டிருக்கோம், கருப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு கட்டிருக்கோம், இது நம்பிக்கை தானே? தாயத்து ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு மாதிரியாக வைத்துக் கொண்டிருக்கும். இதெல்லாம் போட்டுவிட்டால் உள்ளுக்குள் அந்த உணர்வாக இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குமா? இருக்காதா? இருக்காது. எப்பொழுது இதை அறுத்து எரிகின்றோமோ, தாயத்தை கழித்து எரிகின்றோமோ, பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று நிச்சயமாக அருளாக இருக்க முடியாது. நம்பிக்கை என்பது அருள் வடிவமானது. பொருளாக நான் பாவிக்கக்கூடாது. அப்படி நான் பொருளாக பாய்ப்பேனால் நிச்சயமாக இங்கு அந்த அருள் போய்விட்டது. உயிரை பார்க்க முடியாது, அத்தியாவசியம். அதை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டால் உயிர் போய்விடும், அங்கு உயிர் தங்க முடியாது, அங்கு உயிர் கிடையாது. அதே போன்று நம்பிக்கையும் பொருளாக ஆக்கிவிட்டால் அங்கு நம்பிக்கை இருக்காது, இன்னும் இறைவனை உணர முடியாது. அந்த நம்பிக்கை மனதில் இருக்கின்றது. நன்மையானவற்றின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், தீமையானவற்றை நானே எனக்காக சம்பாதித்துக் கொள்ள முடியும். நன்மையானவற்றை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அது எனக்கு வேண்டுமே என்று அந்த விருப்பத்தோடு நான் என்னுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். அது நிகழும் பொழுது என் இறைவன் தூய்மையானவன் என்பதை நான் அறிய முடியும். அந்த மனதில் இருக்கக்கூடிய நற்செய்திகள் இறைவனிடமிருந்தா, உங்களிடமிருந்தா என்று கேட்டால், உங்களிடமிருந்தா என்று கேட்டால் மனிதர்களிடமிருந்தா என்று பொருள். நிச்சயமாக மனிதர்கள் யாரொருவரும் இன்னொரு நல்லாக்கள் விரும்ப மாட்டாங்க. அது எவ்வளவு நெருக்கமான உறவாகத்தான் சரி, தன்னுடைய சுயநலம் நன்மை முதல்ல முக்கியம். அடுத்தவங்க நல்லா இருந்தா கூட பொறாம வந்துடும், தான் நல்லா இருக்க நினைவில். இவர்களால் நமக்கு நன்மையை கொடுப்பவர்கள் ஒரு காலம் என்னக்கூடாது. மனிதர்களும் உறவுகளும் எனக்கு நன்மையை விரும்புவார்கள் என்று ஒரு காலம் என்ற வேண்டாம். அவர்களே நன்மையை தேடிக் கொண்டிருப்பவர்கள், அவர்களே நன்மையை விட்டுவிட்டு தீமைகள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். தங்களுக்கு யாரிடமிருந்தால் நன்மையை பறிக்க முடியுமா என்று பல பக்கமும் ஆளாய் பறந்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிவிட்டால் அறிவு போய்விட்டது என்பது அர்த்தம். காரணம், நான் உயிரை பொருளாக ஆக்கிவிட்டேன். மருந்து ஒரு பொருள் தானே, ஊசி, சூரணம், களிம்பு, இவையெல்லாம் உயிர் இல்லையா, காப்பாத்து. எப்பொழுது நாம் இந்த மாதிரி ஆகிவிட்டோமோ உயிர் இல்லை, நாம் பெற்ற ஜடங்கள். நம்பிக்கை என்பது உணர்வு, அதனையும் பொருளாக ஆக்கிவிட்டால், மாத்திரை மருந்துகளை போன்று இதையும் பொருளாக ஆக்கிவிட்டால் நம்பிக்கையும் இருக்காது. நற்செய்திகளின் மீது இனி நம்பிக்கை கிடையாது, கெட்ட செய்திகள் மீது மட்டும்தான் நம்பிக்கை. நம்பிக்கை என்ற ஒன்றே நாளைய நல்வாழ்க்கைக்காக மட்டும்தான், நாளைக்கு விடியும் என்பதன் பெயர் தான். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், அங்கு உங்களுடைய நற்செய்திகள் இருக்கின்றன. மனம் என்பது பார்க்க முடியாதது, அந்த மனதையும் இறைவனுடைய நற்செய்திக்குரிய அந்த மனதையும் நாம் தெய்வ இல்லமாக கட்டிடங்களாக ஆக்கிவிட்டோம். மசூதிகள், சர்ச்சைகள், தர்காக்கள், கோயில்கள் என்று ஆக்கிவிட்டோம். இங்கு மனமும் இல்லை, உள்ளமும் கிடையாது, நற்செய்திகளும் கிடையாது. எனவே இறுதியாக இவற்றையெல்லாம் என கழிக்கக்கூடிய இறைவன் எப்பொழுதும் நீங்கிவிட்டான். இணை வைக்கும் ஒரே காரணத்தினால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உள்ளச்சம் கொள்ள வேண்டும். கட்டிடங்களுக்குள் போய் உள்ளச்சம் கிடையாது, பயபக்தி வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டமும் கூறுவார்கள். உள்ளட்சம் வேண்டும் என்று கூறுவார்கள், தக்குவா வேண்டும் என்று கூறுவார்கள், அவ்வளவும் தனித்தனியான பாஷைகளில் கூறுவார்கள். ஆனால் அது எங்கிருக்க வேண்டும் என்று கேட்டால் இங்கு இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் கட்டிடங்களுக்குள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். அங்கும் நாம் தொலைந்து விட்டோம். எண்ணத்தை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவன் அளித்த மாபெரும் பொக்கிஷம் அந்த எண்ணம். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உங்களுடைய கோவில்களாக மாற்றுங்கள், உங்களுடைய மஸ்ஜிதுகளாக மாற்றுங்கள். அங்கு நீங்கள் சுஜித் செய்ய வேண்டும், சரணடைய வேண்டும், டோட்டல் சரண்டர், சரணாக செய்ய வேண்டும். உன்னை தவிர கதி கிடையாது என்பதுதான், சுகமளிப்பவனே உன்னை தவிர சுகமளிப்பவன் இல்லை என்பதுதான் இங்கு இருக்கின்றது. அதனை உணர வேண்டும், வார்த்தைகளால் படிக்கக்கூடாது, பிற சொல்வதை கேட்கக்கூடாது, உள்ளத்தில் உணர வேண்டும். பிற சொல்வதை கேட்பதன் காரணமாக எதுவும் நன்மை இல்லை, ஆனால் உள்ளத்தில் உணர்வதன் காரணமாக நன்மை இருக்கின்றது. சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றில் அழகானவற்றை என்னிடம் எதை பொறுப்பை ஒப்படைத்தார்களோ அழகானது, நான் கொடுத்ததை எப்பொழுது அது நடக்குமா என்று எதிர்கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டார்களோ அழகானது, எப்பொழுது நான் உங்களுடைய உலகத்தில் ஒரு அழகான செய்தியை அமைத்தேனோ அதற்கு பொருள் வடிவம் கொடுத்து பிறகு அதை இணை வைத்து நீங்கள் உலகத்தில் உள்ள பொருள்கள் தான் என் இறைவனுக்கு அமைத்தது என்பதல்ல, இறைவன் படைப்பார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான படைப்பு, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம். இது பொதுவாக காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி. அதற்குள் இருக்கக்கூடியது உங்களுக்கு தேவையானது என்னிடம் கேளுங்கள். உங்களுக்கான உலகத்தில் உங்களுக்காக புதிதாக பிரத்யேகமாக படைக்கப்படும், அதனை நீங்கள் நம்புங்கள். மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் செல்லாதீர்கள், பொருள்கள் அடிப்படையில் செல்லாதீர்கள், புதுசாக அமைத்த கட்டிடங்களுக்குள் செல்லாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள். அங்கு இறைவன்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் சரி ஆம் என்று கூறுவதெல்லாம் இறைவனுடைய அங்கீகாரத்தை கொண்டது மட்டும்தான் நீங்கள் ஆம் என்று கூறுகின்றீர்கள், சரிதானே என்று. பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பக்கூடாது. உங்களுடைய வேதத்தை நீங்கள் ஓதும் பொழுது அங்கு இங்கு இருப்பதைத்தான் நினைவூட்டுகின்றது. நான் மறந்துவிட்ட நன்மையின் பக்கம் திருப்புகிறது என்னை. 46:16 சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றில் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்த ஒவ்வொன்றையும் அங்கீகரிக்கின்றேன். தன்னுடைய பொறுப்பை வைத்துக் கொண்டு உலகத்தின் பொருள்களை அடித்து என்னுடைய அருளுக்கு பதிலாக பொருள்களாக அதனை இவர்கள் மாற்றிக் கொண்டார்களே, அதன் பக்கம் என்னை அடைக்கின்றார்கள். ஒருபோதும் அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பில்லை. பெரும்பாலும் நாம் என்ன கேட்கின்றோம், எனக்கு பணத்தை கூட கேட்கிறோம், எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கூட கேட்கிறோம், எனக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை காட்டு இந்த உலகத்துல கேட்கிறோம், எனக்கு பொருள்கள் வசதிகள் அவ்வளவு வேணும்னு கேட்கிறோம். இறைவன் கூறுகின்றான், அழகான வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேன், அதனை கேடுங்கள். அழகுபடுத்துவது எப்படி என்பது எனக்கு தெரியும், நீங்கள் கேட்காதீர்கள். ஆனாலும் நான் இவற்றை கேட்கின்றேன், நான் உங்களுக்காக வழிநடத்தக்கூடிய அந்த இருதயத்தில் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அது பொருள் வடிவமற்றது. அந்த பொருளை அருளுடைய அந்த அருளை நீங்கள் பொருளாக மாற்றிக்கொண்டால் பிறகு அந்த பொருள்களிலிருந்து உங்களுக்கு அழிவு ஏற்படும். ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது, எந்த ஒரு பொருளுமே நிலையானதல்ல. உங்களுடைய உடல் உறுப்புகள் முதலாக அவ்வளவும் அழியக்கூடியது, வெளிப்படம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கையும் அழியக்கூடியது. ஆனால் அவற்றை தெரிந்திருந்த பிறகும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் அறிவிக்கின்றேன், அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் அதைத்தான் விரும்புகின்றது. அது எப்படி முடியும் என்று கேட்காதீர்கள். நீங்கள் ஏற்கனவே எனக்கு என்னுடைய அருளுக்கு பொருளாக இணை வைத்துவிட்டு உங்களுடைய அழிவை என்னுடைய மாபெரும் ஞானங்களுக்கு இணையாக ஆக்கிக்கொண்டு உங்களுடைய பாதைகள் சிறந்தது, சத்தியம் அதுதான், நான் தவறாக கூறுகின்றேன் என்று சென்று கொண்டுக்கூடிய இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய நாளுக்கான கூலி கொடுக்கப்படும் அந்த நாள் வரும்பொழுது என் இறைவன் என்று அழைப்பீர்கள். உங்களுடைய போக்குகளுக்கு என்னை அடைக்கின்றீர்கள், என்னுடைய போக்குக்கு நீ வா என்று கூறினார். அருளின் பக்கம் திரும்பி என்று கேட்டால் பொருளின் பக்கம் திரும்பிக் கொண்டு அழியக்கூடிய பொருள்களின் மீது என்னுடைய ஆற்றலை கேட்கின்றீர்கள். நிச்சயமாக இல்லை. எனக்கு பணத்தை அதிகமாக கொடு, எதுக்காக பணம் வேணும், இறைவனுடைய கேள்வி உங்களுக்காக. எதுக்காக பணம் வேணும், சாப்பிட்றதுக்கு, அந்த சாப்பாடு தான் ஏற்கனவே வச்சிருக்கேன், கிடங்குகள்ல கிடக்குது, அரசாங்கம் பதுக்கி வச்சிருக்குது, தரமாட்டேன்னு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை கேட்காம காசு கேட்குறீங்க, காசை திங்க போறீங்களா, காசு வச்சு பிடிக்க போறீங்களா, சுவாசிக்க போறீங்களா, காசு வச்சுக்கிட்டு எதுக்காக காசு, உணவு தானே, அந்த உணவு தான் படைச்சிருக்கேனே, அந்த உணவு காசு கொடுத்தா வரும்போது அந்த உணவு ஏற்கனவே படைக்கப்பட்டது தானே, எப்படி உங்களுடைய அரசாங்கத்தை அனுமதித்தீர்கள், அதை பதுக்க வேண்டும் என்று. அதன் காரணமாகத்தானே நான் உங்களுக்கு வெள்ளப்போக்குகளையும் ஏற்படுத்துகின்றேன், இருக்கக்கூடிய உணவு உங்களுக்கு விநியோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி விழுந்து கொள்ளக்கூடிய பொருள்களையும் மழையை கொண்டு அடிக்கின்றேன். இதுவரையில் நான் படைத்த அந்த உணவு விநியோகிக்கப்பட வேண்டும். அவர்கள் யார், எந்த கவர்மெண்ட், எந்த அரசாங்கம் வச்சுக்கிட்டு காசு தான் கொடுப்பேன்னு சொல்லுதோ அந்த வெள்ள நிவாரண பகுதிகளுக்கு அவர்களே கையில் மூட்டையை தூக்கிக்கொண்டு இலவசமாக தருகின்றேன் விட வேண்டும். இது போதாத இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், கொட்டி கிடக்கின்றது, உங்களுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது, ஆனால் தருத்தம் கழிவுத்து அடைகின்றது, நீங்கள் பொருளை கேட்டீர்கள், அதன் காரணமாக அருளாக நான் படைப்பற்ற உணவு உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. நான் உங்களை கொண்டு வருகின்றேன், பஞ்சத்தையும் கொண்டு வருகின்றேன், வளர்ச்சியையும் கொண்டு வருகின்றேன், பதுக்கப்பட்ட உணவை கொண்டு வருகின்றேன், பிறகு நான் மழையை கொண்டு வருகின்றேன், மீண்டும் புதிதாக நான் விடுவிக்கின்றேன் உங்களுக்காக வேண்டி. எதற்காக பதுக்குகின்றீர்கள், உங்களை படைத்துவிட்டு உங்களுடைய வயதையும் படைத்துவிட்டு உங்களுக்கு உணவளிக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்ளாதவன் இயலாதவன் என்று. பின்னர் இறைவன் வேறு உங்களுக்கு தேவையா, உங்களுடைய பொருளின் பக்கம் கூப்பிடுகின்றீர்கள், என்னை உணவின் பக்கம் கூப்பிடுங்கள், நிச்சயமாக நான் வருகின்றேன். உணவளிப்பவனே என்று கரையுங்கள், பொருளாதாரத்தை குறை என்று கேட்காதீர்கள், நிச்சயமாக அது பொருள் அடிப்படையில் இணை வைத்துவிட்ட அடிப்படையில் நான் அவனை அடைக்கின்றேன், அவனையும் இணையவை என்று குறிக்கும். உணவை ஒரு காலம் விற்கக்கூடாது, தண்ணீரை விற்கக்கூடாது, காற்றை எப்படி விற்க முடியாதோ அதை போன்று, இந்த மூன்றும் அடிப்படை. எந்த அரசாங்கங்களுக்கு உணவுக்கும் தண்ணீருக்கும் விலை பேசாதோ அந்த அரசாங்கம் வேண்டும் என்று கேளுங்கள், வானங்கள் இருந்து தாடை தாடையாக மழை பொடியும், உங்களுடைய ஒவ்வொரு மண்ணும் தானியங்களாக மாறும், ஒவ்வொரு இலையும் பூக்களாகவும் பழங்களாக மாறும். வேண்டுமா வேண்டாமா, அழகானது விரும்புங்கள், எந்த இருக்கிறது மூலம் இல்லை, எப்படி என்ற எதிர்கள் கேட்காதீர்கள், இது நமக்கு ஆகமானதல்ல. வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும் என்று விரும்பக்கூடியதை பேசி பழகுங்கள். அறிவை கொண்ட திமுறாக எப்படி முடியும் என்று கேட்காதீர்கள், உங்களுடைய அறிவு உங்களுக்கு மாபெரும் சோதனையாக இருக்கிறது. இவர்கள் செய்தவற்றில் யார் என்னுடைய எண்ணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய வாக்கை உறுதிப்படுத்தி உண்மையானதுதான் சத்தியமானதுதான் படைப்பாளனை தேவையில்லை இவற்றை நமக்கு அமைக்க முடியாது என்று அந்த உண்மையை கொண்டு யார் என் பக்கம் திரும்புகின்றீர்களோ, உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்களோ, நிச்சயமாக அவருடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொண்டான். உங்களுடைய பொருள்களின் பக்கம் என்னை அழைக்காதீர்கள், நிச்சயமாக என்னிடம் என்று பதில் இல்லை. ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு என் உயிரை பாதுகாப்பாக இருக்கிறது என்று கேட்காதீங்க, நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு என்னுடைய உதவி கிடையாது, இதை தெளிவாக நாம் அறிய முடியும். இதற்காக என்று என்ன என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறிய பிறகு, நீ உயிரை காப்பாற்ற மாட்டாய் என்று சொல்லிய பிறகு டாக்டரிடம் சென்று உயிர் என்று மருந்து மாத்திரை தான், அது பார்க்கக்கூடிய பொருள்கள் தான், அது பார்க்க முடியாத ஒரு அருவமான மாபெரும் இறை சக்தி அல்ல என்பதை சொல்லி அதற்காக கையெழுத்து விட்டுவிட்டு அவர்களிடம் நான் செத்தாலும் பரவாயில்லை என்று போன பிறகு இறைவனை என்று கூப்பிடுகின்றீர்கள். இதைவிட இறைவனை கேலி செய்வதற்கு வேறு வழி கிடையாது. இறைவனை விளையாட்டுப் பொருளாகவும் கேலிக்குரியவனாகவும், பிறகு டாக்டர் கையில் மரணம் அடைந்த பிறகு அவர் என்ன செய்வார், முடிஞ்சதை செஞ்சார், இறைவன் அவன்தான் சாகரிச்சிட்டான். அதே நேரத்தில் வீட்டில் இருந்து டாக்டர்கிட்ட போகாம இறைவனுடைய நட்டப்படி நடக்கட்டும் சொல்லிட்டு செத்துட்டா அவன் தற்கொலை பண்ணிட்டான், அங்கே போயிருந்தா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, டாக்டர்கிட்ட போய் தான் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு இறந்தால் கடவுள் தான் சாகரிச்சார், டாக்டர் கிட்டே அவர் என்ன பண்ணுறார், முடிஞ்சதை செஞ்சார். என்னென்ன மாதிரியெல்லாம் இறை துரோகமாக எவ்வளவுக்கு இறைவனை துவம்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவனை கேவலமாக மதித்துவிட்டு எனக்கு இறை நம்பிக்கை உண்டு என்று கூறுவார்கள், அங்குதான் அவர்களுக்கு விதி காலமாய். கெட்ட வழிமுறைகளை கொண்டு இதுதான் இறைவனுடைய வழிமுறை, நீங்கள் மனிதர்களையும் நம்புங்கள், டாக்டர்களையும் நம்புங்கள், பிறகு இறைவனை நம்புங்கள், முதலில் உங்களை நம்புங்கள், பிறகு இறைவனை நம்புங்கள், இது மாற்றமாகிவிட்டது என்று நாம் திரும்புகின்றோம். இந்த வாக்கு உண்மையான வாக்காக மாற வேண்டும் என்றால் 46:16 சுவனவாசிகளான இவர்கள் யார் அருளின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ பொருளாக மாற்றிக்கொண்டு அதை இணை வைக்காமல் என்னையும் அதற்கு துணை அழைக்காமல் அவர்கள் என்னுடைய கண்ணியத்தை போற்றி பேணி பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் செய்தவற்றில் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு அவர்களுடைய அவ்வளவு தீவனைகளையும் பொறுப்போம், சொர்க்கம் இவர்களுக்கு இந்த உலகத்திலும் உண்டு. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுக்கூடிய வாக்குறுதி என்றும் நிலையானது, அது உண்மையானதாகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பிரார்த்தனை அமையட்டும் எங்கள் இறைவனே, நீ எந்த உணர்வை கொண்டு என் உள்ளத்தில் அமைத்தாயோ அந்த உள்ளத்தில் நான் தங்க வேண்டும். இந்த மரமண்டைக்குள் அறிவுக்குள் நான் தங்கக்கூடாது இறைவனை என்று நீங்கள் மனிதர்களையும் நம்பக்கூடாது. உன்னை தவிர நன்மையானவற்றுக்கு அனைத்திற்கும் மனிதர்களை நான் நம்பி செல்லும் பொழுது உன்னுடைய பாவ மன்னிப்பை நான் வேண்டிய நிலையில் சொல்ல வேண்டுமே தவிர உன்னை மறந்தநிலையில் நான் ஆகிட வேண்டாம். எனக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் இந்த நன்மையைக் கொண்டு நீ பொறுத்தரம்பி அவர்களை உன்னுடைய பாதையிலும் மீட்பாயாக. என்னிடமிருந்து என் சந்ததிகளை நீ பொறுப்பேற்றுக்கொள். என்னிடம் எதுவும் இல்லை என்ற அந்த இறைவனுக்குரிய மரியாதையோடு இன்று நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான்.